வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக தரம் 10 மாணவர்களுக்கான 2 தவணைக்குரிய ஒரு பாடப்பகுதியினை இன்றைய தினம் நாங்கள் பார்க்கிருக்கின்றோம். அந்த வகையில் தரம் 10 மாணவர்கள், உங்களுக்கு தேவையான தரம் 10 பகுதி 1 புத்தகத்தினையும் உங்களுக்கு தேவையான சகல வளங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நாங்கள் தரம் 10 2 தவணைக்குரிய பாடமாகிய 14 பாடமான சதவீதம் எனும் பாடத்தினை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள், உங்களுடைய தரம் 10 புத்தகத்தின் பகுதி 1 144 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் முதலாவதாக நாங்கள் சதவீதம் எனும் பாடத்தினை மெட்ரிக் பயிற்சியினூடாக ஒரு சிறு விளக்கத்தினை பெற்றதன் பின்னர் தரம் 10 பாடப்பகுதியில் எவ்வாறான விடயங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள், இந்த சதவீதம் பாடமானது உங்களுடைய கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடமாக காணப்படுகின்றது. உங்களுடைய கணித பாட பரீட்சையில், கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் பகுதி 1 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வினாவாகவும் அல்லது பகுதி 2 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வினாவாகவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே நீங்கள் இதனுடைய அடிப்படையான விடயங்களை தரம் 10 மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்வது மிக முக்கியமானதாகும். மாணவர்களே, அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக மீட்டட் பயிற்சிக்கு செல்ல இருக்கின்றோம். மீட்டட் பயிற்சியில் முதலாவதாக இருக்கின்றது, உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற புத்தகத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக ஒரு மீட்டட் பயிற்சியின் முதலாவதாக ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கின்றது. அதில் 3 விதமான நிரல்கள் காணப்படுகின்றன. முதலாவதாக பின்னம், 2 தசமம், 3 சதவீதம் எனும் தரப்படுகின்றது. மாணவர்கள் ஏற்கனவே இது தொடர்பாக தரம் 9 வகுப்பில் இது தொடர்பாக கற்றிருப்பீர்கள். இதில் நாங்கள் குறிப்பிட்ட சிறு வினாக்களை மாத்திரம் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். நேரம் காலம் நமக்கு குறைவாக காணப்படுகின்றனால் நாங்கள் இதில் ஒரு சில வினாவினை மாத்திரம் செய்வதற்காக இருக்கின்றோம். மாணவர்கள், இதில் நாங்கள் 2 இருக்கக்கூடிய வினாவினை பார்த்தால் 5 என தரப்பட்டிருக்கின்றது. பின்னமாக அதற்கான தசமமாக இங்கு தரப்பட்டிருக்கின்றது, சைஃபர் தசம் 6 ஆக காணப்பட்டிருக்கின்றது. அதையே நாங்கள் சதவீதமாக மாற்ற வேண்டும். சதவீதம் எனும் பொழுது ஒரு பெருமானத்தை நாங்கள் 100 மாற்றி அதனுடைய பெருமானத்தை வழங்குவோமானால் அது சதவீதம் என கூறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இங்கு பின்னமாக தரப்பட்டிருக்கின்ற 5 நாங்கள் 100 பெருக்கும்போது நமக்கு சதவீதம் கிடைக்கப்பெறும். அல்லது சைஃபர் தசம் 6 என தரப்பட்டிருக்கும் தசமத்தை நாங்கள் 100 பெருக்கும்போதும் நமக்கு சதவீதம் பெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இங்கு 5 3 என தரப்பட்டிருக்கும் பின்னத்தை நாங்கள் 100 பெருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடையானது 60% காணப்படுகின்றது. பிள்ளைகள், ஆக இதுக்கான விடையினை நீங்கள் 60% என பெற்றிருப்பீர்கள். அடுத்ததாக நாங்கள் இதில் தசமமாக தரப்பட்டிருக்கின்ற 5 வினாவினை பார்க்க இருக்கின்றோம். 0.06 என தசமமாக தரப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் பின்னமாகவும் மாற்ற வேண்டும், சதவீதமாகவும் மாற்ற வேண்டும். ஆக இதனை நாங்கள் முதலில் சதவீதமாக மாற்றும் போது நான் முதலில் கூறியது அதே விடயத்தை நீங்கள் செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, 0.06 எனும் தரப்படுகின்ற தசமத்தை நாங்கள் சதவீதமாக மாற்றுவதற்கு அதனை 100 பெருக்க வேண்டும். ஆக நாங்கள் 0.06 என்பதனை 100 பெருக்கும் போது நமக்கு 6% பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், நீங்கள் இதை எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதனை நாங்கள் பின்னமாக மாற்றும் போது 100 என இட்டுக்கொண்டு அதனை நாங்கள் சுருக்குவதன் மூலம் 50 3 என பின்னமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் சதவீதமாக காட்டுக எனும் மீட்டட் பயிற்சியின் இரண்டாவது வினாவிற்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள், இதில் நீங்கள் நான் குறிப்பிடும் சில வினாவினை நீங்கள் அடையாளமிட்டு அதனை மாத்திரம் செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய வினாவினை மாணவர்கள் செய்தல் வேண்டும். அடுத்ததாக 5வது வினாவினை செய்தல் வேண்டும். அடுத்ததாக 6வது வினாவினை நீங்கள் செய்தல் வேண்டும். ஆக இதில் முதலாவதாக நாங்கள் இருக்கக்கூடிய வினாவானது ₹200 50 சதவீதமாக காட்ட வேண்டும். நான் முதலில் கூறிய விடயத்தினை நீங்கள் கவனத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். சதவீதம் எனும் பொழுது நாங்கள் 100 காண வேண்டிய ஒரு பெறுமானமாக காணப்படுகின்றது. ஆக இங்கு ₹200 50 இங்கு பகுதியினாகவும் ₹50 தொகுதி எண்ணாகவும் காணப்படுதல் வேண்டும். அதனை நாங்கள் 100 பெருக்க வேண்டும். ஆக நாங்கள் அதனை பெருக்கும் போது நமக்கு பெருக்கி அதனை வகுக்கும் போது நமக்கு பெறக்கூடிய விடையானது 25% பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். 5வது வினாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் 1 லிட்டரில் 300 மில்லி லிட்டர் என்பதனை சதவீதமாக காட்டுதல் வேண்டும். ஆக இங்கு 1 லிட்டர் எனப்படுவது 1000 மில்லி லிட்டரை குறிக்கின்றது. ஆக 1000 மில்லி லிட்டரில் 300 மில்லி லிட்டர் தர 100. ஆக 1000 இல் 300 நாங்கள் பெருக்க வேண்டும் அதனை 100. ஆக நாங்கள் பெருக்கும் போது நமக்கு அதனை 30% பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 6வது வினாவை எடுத்துக்கொண்டமானால் 40 பிள்ளைகளில் 15 பிள்ளைகள் 40 இல் 15 தர சதவீதமாக காட்ட வேண்டும் என்றால் 100 நாங்கள் பெருக்க வேண்டும். ஆக 40 இல் 50 தர 100 என நாங்கள் பின்னத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். ஆக நாங்கள் அதனை பெருக்கி வகுக்கும் போது 37.5 எனும் சதவீதத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து 3வதாக தரப்பட்டிருக்கின்ற வினாவிற்கு நாங்கள் செல்வோமானால் அதில் நாங்கள் 2 வினாவினை மாத்திரம் பார்க்க இருக்கின்ற மாணவர்களை, அதில் முதலாவது வினாவினை பார்ப்போமானால் இதில் நாங்கள் பெருமானத்தை காண வேண்டும். ₹500 60% நாங்கள் காண வேண்டும். சதவீதம் எனும் பொழுது நாங்கள் எதற்கு பார்க்க வேண்டும்? 100 பார்க்க வேண்டும். ஆக 100 இல் 60 தர ₹500. ஆக நாங்கள் அதனை சுருக்கும் போது நமக்கு ₹300 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இதில் 6வது வினாவை செய்வோமானால் 6வது வினாவானது 1.5 மீட்டரின் 12% 1.5 மீட்டரின் 12%. ஆக நாங்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்ற 1.5 மீட்டர் என்பதை நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக 1 மீட்டரில் 100 சென்டிமீட்டர் என்பது நாங்கள் இதற்கு முன்னரான வகுப்புகளில் நாங்கள் கற்றிருப்போம். ஆக இங்கு தரப்பட்டிருக்கின்ற சதவீதமானது 12% காணப்படுகின்றது. ஆக 100 இல் 12 நாங்கள் பெருக்க வேண்டும் 150 சென்டிமீட்டரினை. ஆக நாங்கள் அதுக்கான விடையாக 18 சென்டிமீட்டரினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்கள், நாங்கள் உங்களுடைய தரம் 10 பாடத்திற்கு உட்செல்லும் முன் இந்த வாரான மீட்டர் பயிற்சிகளை செய்து கொண்டு அதன் செய்வதன் மூலம் ஒரு பயிற்சியினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், இதில் நீங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக நாங்கள் தரம் 10 பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல இருக்கின்றோம். அடுத்ததாக மாணவர்களை, நாங்கள் வரி எனும் ஒரு பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். இதுதான் தரம் 10 பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது. வரி எனும் பொழுது மாணவர்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்தின் 149வது பக்கத்தில் காணப்படுகின்றது. மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் இலகுவானதாக காணப்படும். உங்களுடைய பாடப்புத்தகத்தின் 149வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 149வது பக்கத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது, முதலாவதாக வரி எனப்படுவது என்னவென்ற ஒரு விடயத்தினை இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு நாட்டினுடைய மீண்டு எழக்கூடிய செலவுகளை அடைப்பதற்காக நாட்டு மக்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அறவிடப்படக்கூடிய ஒரு பணத்தொகை, ஓரளவு பணத்தொகையை இங்கு வரி என கூறக்கூடியதாக இருக்கும். இந்த வரியை நாங்கள் நேரடியாக ஒருவரால் அல்லது ஒரு நபரினால் நேரடியாக அரசாங்கத்திற்காக செலுத்தப்படுமானால் அதை நாங்கள் நேரடியான வரி அல்லது நேர்வரி என கூறக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான நேர்வரிகளானது இங்கு தரப்பட்டிருக்கின்றது மாணவர்களே. முதலாவதாக இறை வரி என கூறப்பட்டிருக்கின்றது, இரண்டாவதாக தீர்வை வரி, மூன்றாவதாக வருமான வரி என மூன்று விதமான வரிகள் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இதனை நாங்கள் இது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்றது இறை வரியாக காணப்படுகின்றது. இறை வரி எனப்படுவது ஒரு பிரதேசத்திற்குட்பட்ட அல்லது ஒரு நகரசபை அல்லது மாநகர சபை இதற்குட்பட்ட அதனுடைய நிலமாக இருக்கலாம், வீட்டு தொகுதியாக இருக்கலாம், கடை தொகுதியாக இருக்கலாம், அதனுடைய ஆண்டு பெருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தினை அந்த அரசாங்கத்திற்காக செலுத்துதல் வேண்டும். இதனை நாங்கள் இறைவரி என கூறக்கூடியதாக இருக்கும். இதனை நாங்கள் ஓராண்டிற்காக செலுத்தல் வேண்டும் அல்லது அந்த ஓராண்டிற்காக செலுத்த வேண்டிய பணத்தொகையை நாங்கள் காலாண்டுக்கு ஒரு முறையாக, அதாவது ஓராண்டிற்குரிய தொகையினை நாங்கள் நான்கால் வகுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது காலாண்டு பணம். ஆக நாங்கள் காலாண்டு தொகையாகவும் அதனை நாங்கள் செலுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மாணவர்கள் உங்களுக்காக இது தொடர்பான பயிற்சி வினாக்கள் உங்களுடைய புத்தகத்தில் பாருங்கள், 155 பக்கத்தில் தரப்பட்டிருக்கின்றது. அதில் நாங்கள் முதலாவது வினாவிற்கான விடையினை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் இந்த இறைவரி தொடர்பாக நமக்கு மூன்று விதமான வினாக்கள் மாத்திரமே எழக்கூடியதாக இருக்கும். அதாவது நமக்காக மதிப்பீட்டு பெருமானம் தரப்பட்டிருக்கும், சதவீதம் தரப்பட்டிருக்கும், முதலாவதாக வரியை நாங்கள் காணக்கூடியதாக காணக்கூடிய வகையிலான ஒரு விதமும் அல்லது காலாண்டு வரியை தரப்பட்டு ஆண்டு மதிப்பீட்டு பெருமானமும் தரப்பட்டு சதவீதத்தினை காணக்கூடியதான ஒரு வினாவும் அல்லது இவை இரண்டும் தரப்படும் சந்தத்தில் மதிப்பீட்டு பெருமானத்தை எவ்வாறு காண வேண்டும் என்ற விதத்தில் மாத்திரமே இவ்வாறான வினாக்கள் எழக்கூடியதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. இது தொடர்பாக நாங்கள் எவ்வாறு காண வேண்டும் என்பது தொடர்பாக தான் இந்த பயிற்சியின் ஊடாக நாங்கள் தெளிவினை பெற்றுக் கொள்வதற்காக முயற்சித்துள்ளோம். அந்த வகையில் முதலாவது வினாவாக இங்கு தரப்பட்டிருக்கின்ற வினாவினை மாணவர்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டு பெருமானம் ரூபா 15,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டிற்கு உரிய உள்ளூராட்சி மன்றம் 5% இறை வரியை அறவிடப்படுமெனின் ஓர் ஆண்டிற்காக செலுத்த வேண்டிய இறை வரியை காணுக என்பதே இங்கு நமக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவாக இருக்கின்றது. மாணவர்களே, இங்கு சதவீதம் எனப்படுவது 100% பெருமானம் என நான் முன்னரே கூறியிருந்தேன். ஆக இங்கு தரப்பட்டிருக்கின்ற 5% நாங்கள் கணித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு கணிக்க வேண்டும் என்றால் 100 தர மதிப்பீட்டு பெருமானம் எவ்வளவாக தரப்பட்டிருக்கின்றது? 15,000 ரூபாய். ஆக 100 100 பகுதியன் 5 தொகுதியன் தர நாங்கள் மதிப்பீட்டு பெருமானமாக 15,000 ரூபாயினை இட்டுக் கொள்ளல் வேண்டும். அவ்வாறு இடும்போது நாங்கள் 750 ரூபாயினை இங்கு ஒரு ஆண்டிற்கான இறை வரியாக செலுத்தக்கூடிய தொகையாக பெற்றுக்கொண்டிருப்போம். அடுத்ததாக நாங்கள் இது தொடர்பான மேலதிக வினாவாக நாங்கள் மூன்றாவது வினாவிற்கு செல்ல இருக்கின்றோம். மாணவர்கள், நீங்கள் இரண்டாவது வினாவை நீங்கள் செய்து எங்களுடைய இங்கு தரப்படுகின்ற நிகழ்ச்சியின் முடிவில் தரப்படுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய விடைகளை எங்களுக்கு உங்களுடைய பாடசாலையின் பெயருடனாக எங்களுக்கு அனுப்புங்கள். நாங்கள் அதனை அடுத்த வகுப்பில் தெரியப்படுத்துகின்றோம். அந்த வகையில் நாங்கள் மூன்றாவது வினாவிட்டை பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவது வினாவானது இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக மாணவர்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தெளிவாக வாசிக்கும் பட்சத்தில் நீங்களே அதற்கான விடையை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மூன்றாவது வினாவானது ஒரு நகரசபை எல்லைக்குள்ளே இருக்கும் ஆண்டு பெருமானம் 18,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டிற்காக காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறை வரி 270 ரூபாய் எனின் நகரசபை அறவிடும் இறை வரி சதவீதத்தினை கணிக்க என்பதே இங்கு தரப்பட்டிருக்கின்ற வினாவாக காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் இங்கு அறவிடப்படக்கூடிய ஆண்டு இறைவரி சதவீதத்தினை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வினாவில் வினாவாக. ஆக நாங்கள் இதில் முதலில் நாங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வினாவான நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தகவல்களை நாங்கள் முதலில் இதிலிருந்து பெயர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இங்கு காலாண்டு வரியாக 270 ரூபாய் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. நான் முதலில் கூறியது என்ன விடயம், காலாண்டு வரியை நாங்கள் எவ்வாறு காண வேண்டும் என்றால், ஓராண்டு வரியினை நாங்கள் 4 வகுக்கும் போது காலாண்டு வரியினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நாங்கள் காலாண்டு வரியை வைத்துக் கொண்டு ஓராண்டுக்கான வரியை நாங்கள் எவ்வாறு காண வேண்டும்? மாணவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது சரி என்று நான் நினைக்கின்றேன். அதாவது காலாண்டு வரியை நாங்கள் 4 பெருக்கும் போது நாங்கள் ஓராண்டுக்கான வரி பெறுமானத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓராண்டுக்கான வரி பெறுமானத்தை 4 பிரிக்கும் போது காலாண்டு வரி பெறப்படும் எனின், காலாண்டுக்கான வரியினை 4 பெருக்கும் போது ஓராண்டுக்கான வரி நமக்கு பெறக்கூடியதாக இருக்கும். ஆக நாங்கள் இதில் முதலாவதாக ஓராண்டிற்காக செலுத்தப்படக்கூடிய ஆண்டு இறை வரியினை காண வேண்டும். அதாவது 270 ரூபாயினை நாங்கள் 4 பெருக்க வேண்டும். ஆக 270 ரூபாயினை நாங்கள் 4 பெருக்கும் போது நாங்கள் 1080 ரூபாயினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓராண்டு வரியாக ஓராண்டு வரி தொகையாக 1080 ரூபாயினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக நாங்கள் அதனை வைத்துக் கொண்டுதான் அடுத்ததாக நாங்கள் கேட்கின்ற வினாவிற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது இங்கு சதவீதம் தான் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவாக காணப்படுகின்ற, ஆக மதிப்பீட்டு பெறுமானமாக இங்கு 18,000 ரூபாய் தரப்படுகின்றது. ஆக 18,000 பெறுமானமான வீட்டிற்காக செலுத்தக்கூடிய வரியாக இங்கு 1080 ரூபாய் காணப்படுகின்றது. ஆக சதவீதம் எனும் பொழுது நாங்கள் 100 காண வேண்டும். ஆக 18,000 1080 தர 100 என நாங்கள் இலகுவாக போட்டுக் கொள்வதன் மூலம் இங்கு இதற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களும் இட்டுக் கொள்ளுங்கள், 18,000 1080 தர 100 என நாங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக நாங்கள் இதனை சுருக்கும் போது நாங்கள் 6% பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் இதற்கான விடையினை சரியாக பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். மேலதிகமாக இருக்கக்கூடிய 2 வினா மற்றும் 4 வினா 5 வினா இவை மூன்றையும் நீங்கள் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். அதில் ஏற்படக்கூடிய வினாக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லது உங்களுடைய கணித பாட ஆசிரியர்களினூடாக அதுக்கான தெளிவான விளக்கத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மாணவர்கள் நாங்கள் அடுத்த வினாவாகிய இங்கு 4 வினாவினை சற்று பார்ப்போமானால், அதில் கேட்கப்பட்டிருக்கின்ற வினா நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 8% இறைவரியை அறவிடும் மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கும் ஒரு சிற்றுண்டி சாலையில் இருந்து ஓர் காலாண்டிற்காக அறவிடப்படும் இறைவரி ₹1200 எனின் சிற்றுண்டி சாலையின் ஆண்டு பெருமானம் யாது என்பதே ஆகும். ஆகவே மாணவர்கள், இதற்காக நாங்கள் இங்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற சதவீதமானது இங்கு 8% காணப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக தரப்படுகின்ற தகவலானது இங்கு 1200 ரூபாய் காலாண்டு வரியாக காணப்படுகின்றது. ஆக நாங்கள் காலாண்டு வரியினை வைத்துக் கொண்டு எவ்வாறாக ஓராண்டிற்கான வரியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். ஆக நாங்கள் 1200 ரூபாவாக இருக்கக்கூடிய காலாண்டு வரியை ஓராண்டு வரிக்காக எவ்வாறு காண வேண்டும் என்றால், அதனை நாங்கள் 4 பெருக்க வேண்டும். ஆக நாங்கள் 1200 ரூபாயினை 4 பெருக்கும் போது ஆண்டு இறைவரியாக 4800 ரூபாயினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு பின்னர் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது 8% இறைவரி. ஆக இந்த 4800 ரூபாவானது அந்த 8% இருக்கக்கூடிய இறைவரியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நாங்கள் இந்த 8% இருக்கக்கூடிய 4800 ரூபாயினை வைத்துக் கொண்டு ஒரு அந்த கடை தொகுதியின் அல்லது சிற்றுண்டு சாலையினுடைய மதிப்பீட்டு பெறுமானம் என்றும் 100% காணப்படும். ஆக நாங்கள் இதனை 8 4800 தர 100 என்று நாங்கள் இட்டுக் கொள்ளலாம், அல்லது 8 இல் 100 தர 4,800 ரூபாய் என நாங்கள் இட்டுக் கொள்ளலாம். ஆக நாங்கள் இவ்வாறு இட்டுக் கொள்ளும் போது இந்த சிற்றுண்டிச்சாலைக்கான மதிப்பீட்டு ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானத்தை நாங்கள் விலகுவாக கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இந்த இதனை நாங்கள் சுருக்கும் போது நாங்கள் 60,000 இங்கு இறைவரியாக, அதாவது இந்த 4,800 ரூபாய் இறைவரி அறவிடக்கூடிய சிற்றுண்டி சாலைக்கான ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானமாக 60,000 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, நான் மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், இந்த 4,800 ரூபாவானது காலாண்டு வரியாக இருக்கக்கூடிய 1,200 ரூபாவினை 4 பெருக்கும் போது ஓராண்டிற்கான வரியாக நாங்கள் 4,800 ரூபாயை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆக ஓராண்டு வரியாக இங்கு ஓராண்டிற்கான வரிக்கான சதவீதமாக இங்கு 8% அளவிடப்படுகின்றது என நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த 4,800 ரூபாவானது இந்த 8% குறிக்கின்றது. ஆக 8% 4,800 ரூபாவாக இருந்தால் நாங்கள் மதிப்பீட்டு பெறுமானம் ஒரு வீட்டினுடைய அல்லது கடைத்தொகுதியினுடைய மதிப்பீட்டு பெறுமானம் என்றும் 100% இருக்கும். ஆக 100 பெறுமானத்தை நாங்கள் இங்கு காண வேண்டியதாக இருக்கின்றது. ஆக 8 இல் 4,800 ரூபாய் தர 100 என நாங்கள் இடும் பொழுது அதனை நாங்கள் சுருக்கிக் கொள்வதன் மூலம் நாங்கள் 60,000 ரூபாவினை இங்கு அந்த சிற்றுண்டி சாலையினுடைய மதிப்பீட்டு பெறுமானமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதனை சரியாக செய்திருப்பீர்கள். இறைவரி தொடர்பாக மேலதிகமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் இதில் 2வது பகுதியாக இருக்கக்கூடிய தீர்வை வரி தொடர்பாக நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். தீர்வை வரி எனும் பொழுது இதற்கான ஒரு விளக்கத்தினை 150வது பக்கத்தில் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, அதனை நீங்கள் ஒரு தடவை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில பொருட்களை இறக்குமதி செய்யும் போதும் ஏற்றுமதி செய்யும் போதும் அவற்றின் பெறுமதிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தினை அரசாங்கத்திற்காக வரியாக செலுத்த வேண்டும். அவ்வாறு அறவிடப்படுகின்ற வரியினை நாங்கள் தீர்வை வரி என கூறக்கூடியதாக இருக்கும். அதாவது வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்காக இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களாக இருக்கலாம். அந்த பொருட்களினுடைய பெறுமதிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தினை அரசாங்கம் அறவிடக்கூடியதாக இருக்கும். இதனை நாங்கள் தீர்வை வரி என கூறக்கூடியதாக இருக்கும். இதனை சுங்க திணைக்களம் அறவிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலதிகமாக இது தொடர்பான விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மாணவர்களே, இந்த வாகனங்களை இறக்குமதி செய்கைகள் வாகனத்திற்கான பெறுமதி அதிகமாக இருப்பதற்கான காரணமும் இதுவாக கூடவாக இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் நாங்கள் இது தொடர்பான வினாவிற்கு இவ்வாறான விடைகளை அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள் ஒரு சிறிய வினாவினை எழுதிக்கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் பெறுமதி 45,000 ரூபாய் ஆகும். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பொருளின் ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் பெறுமதி 45,000 ரூபாய் ஆகும். இதற்காக தீர்வை வரியாக 15% செலுத்தல் வேண்டும். 15% செலுத்துதல் வேண்டும். 15% செலுத்துதல் வேண்டும். ஆக இதனை நாங்கள் 2 காணக்கூடியதாக இருக்கும். இதில் 1வது வினா எழுதிக் கொள்ளுங்கள், தீர்வை வரியாது. 2வது வினா தீர்வைக்கு பின்னராக தொலைக்காட்சியினுடைய மொத்த பெறுமதி அது. தீர்வைக்கு பின்னரான தொலைக்காட்சியினுடைய மொத்த பெறுமதி அது. ஆக நாங்கள் இதில் முதலாவது வினாவிற்கு செல்வோமானால், இங்கு அறவிடப்படக்கூடிய தீர்வை வரியாக 15% காணப்படுகின்றது. ஆக சதவீதம் எனும் பொழுது நாங்கள் 100 கணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக 100 15% தர 45,000 ரூபாய் விற்கு எவ்வளவு என்பதனை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கும். ஆக இதனை நாங்கள் சுருக்கும் பொழுது நாங்கள் இதற்கான தீர்வை வரியாக 6,750 ரூபாவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். மாணவர்கள், நீங்கள் சரியாக செய்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆக 100 15 தர 45,000 ரூபாய். ஆக இதனை நாங்கள் சுருக்கும் பொழுது நமக்கான விடையாக, அதாவது தீர்வை வரியாக 6,750 ரூபாவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இதனுடைய இரண்டாவது வினாவிற்கு செல்வோமானால், இரண்டாவது வினாவானது இவ்வாறு தரப்படுகின்றது என்றால், இதற்காக செலுத்தக்கூடிய மொத்த, அதாவது தீர்வையின் பின்னரான செலுத்தக்கூடிய மொத்த பெறுமதி அல்லது மொத்த தொகை. ஆக நாங்கள் இதனை 45,000 பொருளினுடைய பெறுமதி இந்த பொருளுக்கான இறை வரியாக மன்னிக்கும் தீர்வை வரியாக 6,750 ரூபாயை செலுத்துகின்றோம். ஆக மொத்தமாக இதனுடைய பெறுமதி எவ்வளவாக இருக்கும்? நாங்கள் 45,000 6,750 நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டுவதனால் தீர்வைக்கு பின்னராக அதனுடைய பெறுமதி 51,750 ரூபாவாக இருக்கும். மாணவர்கள், இதனை நீங்கள் சரியாக செய்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய இவ்வாறான பயிற்சிகளுக்கு எவ்வாறான விடைகளை அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள், உங்களுடைய பாடப்புத்தகத்தின் 153 பக்கத்தின் 6 வினாவினை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். வினாவானது 6 வினா, ஒரு குளிரொட்டியை இறக்குமதி விலை 40,000 ரூபாய் ஆகும். குளிரீட்டுக்காக அறவிடப்படும் தீர்வை 20% எனில் செலுத்த வேண்டிய தீர்வை பணத்தை காணுக. ஆக இதற்கான விடையை நீங்கள் இலகுவாக பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆக 100 20 தர 40,000 ரூபாய். 100 20 தர 40,000 ரூபாய். ஆக நாங்கள் இதற்கான தீர்வை வரியாக 8,000 ரூபாவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்த வினாவாக இங்கு நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதிலும் நான் முதல் கூறியது போன்று 3 விதமான வினாக்கள் மாத்திரமே எழக்கூடியதாக இருக்கும். முதலே இவ்வாறான தீர்வையை காணக்கூடியதாக ஒரு வினாவும், இரண்டாவதாக தீர்வை சதவீதத்தினை காணக்கூடியதாகவும், மூன்றாவது வினாவாக பொருளினுடைய பெறுமதியினை காணக்கூடியதாக ஒரு வினாவும் எழக்கூடியதாக காணப்படும். அந்த வகையில் நாங்கள் இரண்டாவது வினாவாக, அதாவது இரண்டாவது விதமான வினாவாக இங்கு காணப்படக்கூடிய 7 வினாவினை எடுத்துக்கொள்வோமானால், 12,000 ரூபாய் பெறுமானம் உள்ள ஒரு கேமராவை இறக்குமதி செய்கள் செலுத்த நேரிடும் தீர்வை பணம் 3,000 ரூபாய் எனின் அறவிடப்பட்டுள்ள தீர்வை சதவீதம் யாது என்பது இங்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவாக காணப்படுகின்றது. ஆக இங்கு 12,000 ரூபாய் பெறுமானம் உள்ள ஒரு கேமராவிற்கான தீர்வையாக 3,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக நாங்கள் இதில் சதவீதத்தினை காண வேண்டும். ஆக 100 பெறுமானம் எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு நாங்கள் காண வேண்டியதாக இருக்கின்றது. ஆக அந்த வகையில் நாங்கள் 12,000 ரூபாவிற்கான தீர்வையாக 3,000 ரூபாய் காணப்படுகின்றது. ஆக 12,000 3,000 தர 100 என நாங்கள் இடும் பொழுது நாங்கள் 25% பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், இதுக்காக இந்த வினாவிற்கான விடையையும் நீங்கள் சரியாக பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இதற்கு மேலதிகமாக நீங்கள் 8 வினா, 9 வினா, 10 வினா இந்த 3 வினாக்களையும் நீங்கள் இந்த கற்றலின் ஊடாக நீங்கள் விளங்கிக் கொண்ட விதத்தினை வைத்துக் கொண்டு நீங்கள் வினாவிற்கான விடைகளை எழுதி எங்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த விடயத்தினை பார்க்க இருக்கின்றோம். அடுத்த விடயமானது வருமான வரி என்னும் ஒரு விடயத்தினை பார்க்க இருக்கின்றோம். வருமான வரி எனும் பொழுது ஒரு நாட்டினுடைய பிரஜை அவருடைய வருமானமானது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் இருக்குமானால் அல்லது அதனை தாண்டி செல்லுமானால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு பணத்தினை அரசாங்கத்திற்காக செலுத்துதல் வேண்டும். இது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வருமான வரியில் பார்க்க இருக்கின்றோம். இது தொடர்பாக மாணவர்கள் வருமான வரி என்றால் இன்கம் டேக்ஸ் என கூறக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் இன்கம் டேக்ஸ் என்ற ஒரு சொற்பதத்தினை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த வகையில் உங்களுடைய பாட புத்தகத்தில் 152 பக்கத்தில் ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கின்றது. அதனை சற்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது ஆண்டு வருமானம் 500,000 ரூபாவாக இருந்தால் நாங்கள் அதற்காக வரியினை செலுத்த வேண்டியது இல்லை. 500,000 ரூபாவிற்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய தொகைக்காக, அதாவது 500,000 ரூபாவிற்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய முதல் 500,000 ரூபாவிற்கு 4%, அடுத்த 500,000 ரூபாவிற்கு 8%, அடுத்த 500,000 ரூபாவிற்கு 12% தொடர்ச்சியாக செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த அட்டவணையில் அது தொடர்பான விளக்கத்தினை அங்கு இட்டிருக்கின்றார்கள். ஆக இதனை வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறான வருமான வரியை கணிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள் ஒரு உதாரணத்துக்காக ஒரு கணக்கினை ஒரு வினாவினை எழுதிக் கொள்ளுங்கள். திரு செல்வா அவர்களுடைய ஆண்டு வருமானமானது 720,000 ரூபாவாக காணப்படுகின்றது. திரு செல்வா அவருடைய ஆண்டு வருமானமாக 720,000 ரூபாய் செலுத்தப்படக்கூடியதாக 720,000 ரூபாவாக காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. இதற்காக அவர் செலுத்த வேண்டிய வருமான வரியை காணுக. நீங்கள் எவ்வாறு காண வேண்டும் என்றால், இதில் நாங்கள் 720,000 ரூபாவாக இருக்கக்கூடிய அவருடைய வருமானத்தில் நாங்கள் அந்த அட்டவணைகள் காட்டப்பட்டிருக்கின்ற விதத்தினை பார்க்கும்போது முதல் 500,000 ரூபாவிற்காக இங்கு வரி அறவிடப்பட இல்லை. ஆக நாங்கள் இந்த அவருடைய மொத்த வருமானமாக இருக்கக்கூடிய 720,000 ரூபாவிலிருந்து நாங்கள் 500,000 ரூபாவினை நாங்கள் கழிக்க வேண்டும். ஆக மேலதிகமாக இருக்கக்கூடிய இந்த 220,000 ரூபாவிற்காக அந்த அட்டவணையில் தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த 500,000 ரூபாவிற்கு எத்தனை சதவீதமாக காணப்படுகின்றது? 4% காணப்படுகின்றது. ஆக இந்த 220,000 ரூபாவிற்கு நாங்கள் 104% காண வேண்டும். அதுவே இவர் செலுத்த வேண்டிய வருமான வரியாக காணக்கூடியதாக இருக்கும். இவருடைய மொத்த வருமானமாக 720,000 ரூபாய் காணப்படுகின்றது. அதில் நாங்கள் 500,000 ரூபாவிற்கு வரி விலக்களிப்பு, அதாவது வரி செலுத்த வேண்டியது இல்லை என கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆக நாங்கள் 770,000 ரூபாய் மொத்த வருமானத்திலிருந்து வரி செலுத்த தேவையில்லாமல் இருக்கின்ற அல்லது செலுத்த வேண்டியது இல்லாமல் இருக்கின்ற 500,000 ரூபாவினை நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். ஆக அவ்வாறு நாங்கள் கழிக்கும் போது நாங்கள் 220,000 ரூபாவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த 220,000 ரூபாவிற்கு மாத்திரமே அவர் வருமான வரியை செலுத்த வேண்டியதாக காணப்படுகின்றது. ஆக நாங்கள் இந்த 220,000 ரூபாவிற்காக, அதாவது அந்த அட்டவணையின்படி அடுத்த 500,000 ரூபாவிற்காக 4% அறவிடப்படுகின்றது. ஆக 104 தர நான் 220,000 ரூபாய். ஆக இதனை நாங்கள் சுருக்கும் பொழுது நாங்கள் இதுக்கான விடையாக 8,800 ரூபாவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக இவர் செலுத்த வேண்டிய வரியாக 8,800 ரூபாய் மாத்திரமே காணக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், இதனை நீங்கள் சரியாக செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினாவிற்கான எவ்வாறு விடையினை அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு தரப்பட்டிருக்கின்ற 12வது வினாவினை, 11வது வினா, இலகுவான வினா நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் 12வது வினாவினை பார்க்க இருக்கின்றோம். 12வது வினாவானது இங்கு 1,800,000 ஆக இருக்கக்கூடிய அவருடைய வருமானத்திற்கு அவர் செலுத்த வேண்டிய வரியினை காண வேண்டியதாக காணப்படுகிறது. ஆக இங்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதில் நாங்கள் முதல் 500,000 ரூபாவாக இந்த 1,800,000 ரூபாவினை நாங்கள் முதலில் பிரித்துக் கொள்ள வேண்டும். அதனை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அதற்கான வரி பெறுமானத்தை காணக்கூடியதாக இருக்கும். இங்கு காணப்பட்டிருக்கின்ற 1,800,000 ரூபாவினை நாங்கள் 500,000 நாங்கள் வகுக்கும் போது முதலில் 500,000 காணப்படும், அடுத்து 500,000, அடுத்ததாக 500,000, எஞ்சியதாக 300,000 ரூபாய் காணப்படும். ஆக மொத்தமாக 1,800,000 ரூபாயினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், நீங்கள் இதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் முதல் 500,000 ரூபாவிற்காக வரி விலக்களிப்பு செய்யப்பட்டுள்ளது, அதாவது வரி செலுத்த தேவையில்லை. மேலதிகமாக இருக்கக்கூடிய முதல் 500,000 ரூபாவிற்கு நாங்கள் 4% பார்ப்போமானால் 20,000 ரூபாவினை வரியாக செலுத்த நேரிடும். அடுத்த 500,000 ரூபாய் நாங்கள் பார்க்கும்போது அடுத்த 500,000 ரூபாவிற்கு நாங்கள் 8% வரியாக செலுத்த வேண்டும். ஆக அதனை நாங்கள் 100 தர 500,000 என இட்டுக் கொள்ளும் பொழுது நாங்கள் அதற்கான வரியாக 40,000 ரூபாய் செலுத்த நேரிடக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக எஞ்சியதாக இருக்கக்கூடிய 300,000, அதாவது அந்த 1,800,000 என்னும் தொகையினை நாங்கள் முதல் 500,000, அடுத்த 500,000, அடுத்த 500,000, அடுத்ததாக எஞ்சியதாக இருக்கக்கூடிய 300,000 ரூபாவாக நாங்கள் வகுத்துக் கொண்டோம். ஆக எஞ்சியதாக, அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 300,000 ரூபாவிற்கு 12% வரியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக 100 தர 300,000 என இட்டுக் கொள்ளும் பொழுது நாங்கள் அதற்கான வரியாக 36,000 ரூபாவினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக மொத்தமாக முதல் 500,000 ரூபாவிற்கு வரி இல்லை, அடுத்த 500,000 ரூபாவிற்கு 20,000 வரியாக காணப்படுகின்றது, அடுத்த 500,000 ரூபாவிற்கு 40,000 வரியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், இறுதியாக இருக்கக்கூடிய 300,000 ரூபாவிற்கு 36,000 ரூபாவினை வரியாக நாங்கள் செலுத்த நேரிட்டதாக மொத்தமாக நாங்கள் செலுத்த வேண்டிய வரியாக இதனை நாங்கள் கூட்ட வேண்டும். ஆக மொத்தமாக 96,000 ரூபாவினை நாங்கள் வரியாக செலுத்த நேரிடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்கள், மேலதிகமாக அதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை, அதாவது வெட்வரி தவிர்ந்த ஏனைய பயிற்சிகளை நீங்கள் எங்களுக்கு செய்து அனுப்பக்கூடியதாக இருக்கும். வெட்வரி தொடர்பாகவும் ஏனைய, அதாவது இதில் நாங்கள் சதவீதத்தில் அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய எளிய வெட்டி தொடர்பான ஒரு விடயத்தையும் நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் கற்கக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்கள், இது தொடர்பான இன்றைய தினம் நாங்கள் கற்ற வரியில் இறைவரி மற்றும் தீர்வை வரி, வருமான வரி என்ற மூன்று விடயங்களையும் நீங்கள் விளங்கிக் கொண்ட விதத்தினை வைத்துக் கொண்டு இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் எங்களுக்கு செய்து 071-1750-850 751-1750-850 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய விடைகளை எங்களுக்கு எழுதி அனுப்பக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் இவ்வாறான விடயங்களை தெளிவாக கற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக நான் இவ்வாறான வகுப்புகளை உங்களுடன் சந்திக்கின்றேன். இன்று நிகழ்ச்சியினை இற்றுடன் நிறைவு பெறுகின்றேன். நான் விஜயசுந்தரம் சுகணேஸ்வரன், தம்பேத்தனை விளக்கம் 3 பாடசாலையின் ஆசிரியர்.